கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி இறைவன் வழியை நாடி மலரும் மனித ஜோதி. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி போனதென்று உரிமையில் தேடி வரும் நிறைவான தெய்வ அன்பு. உறவான அன்பு ஒன்று பிரிவாகி போனதென்று உரிமையில் தேடி வரும் நிறைவான தெய்வ அன்பு. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி இறைவன் வழியை நாடி மலரும் மனித ஜோதி. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி. நிலைநாட்ட வந்தவரே இழிவான சிலுவைகளை மண்மீது உயரச் செய்தார். அழியாத உண்மைகளை நிலைநாட்ட வந்தவரே இழிவான சிலுவைகளை மண்மீது உயரச் செய்தார். கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி இறைவன் வழியை நாடி மலரும் மனித ஜோதி. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி. அனுபவங்கள் இறைந்து மாதம் என்றால் வாழ்வினை தாய்மை என்போ முடிவினை விடியல் என்போ. ஒரு தாயின் அனுபவங்கள் இறைந்து மாதம் என்றால் வாழ்வினை தாய்மை என்போ முடிவினை விடியல் என்போ. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் தோடி இறைவன் வழியை நாடி மலரும் மனித ஜோதி. கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி.
ஆண்டுகள் தோறும் தவக்காலம் வருகின்றது, உயிர்ப்பு பெருவிழா வருகின்றது. 40 நாட்கள் நோன்பிருந்து நம்மையே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள அருளப்படும் காலம் இது. இக்காலத்தின் சிறப்பு பக்தி முயற்சியாக வாரந்தோறும் சிலுவை பாதை செய்கின்றோம்.
சிலுவை பாதை பக்தி முயற்சியை உணர்வுகளை தூண்டும் வகையில்தான் பொதுவாக நாம் மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். தவக்காலம் முடிந்ததும் சிலுவை பாதையை மறந்து விடுவோம். ஏன், பெரிய வெள்ளி என்று முத்தி செய்யும் அந்த சிலுவையை நமது வீட்டில் வைக்கக்கூட நம்மில் பலர் அஞ்சுகின்றோம். சிலுவை துன்பங்களை கொண்டு வரும் சின்னமாக கருதுகிறோம்.
இந்த வகையில் ஒரு பக்தி முயற்சியை நாம் மேற்கொள்வதால் நமக்கு என்ன லாபம்? கடமைக்காக நிகழும் பயனற்ற பக்தி முயற்சி என்றுதானே பொருள். மாறாக சிலுவை பாதை நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மனமாற்றம் வேண்டும், மனம் மாற வேண்டும். இந்த கண்ணோட்டத்துடன் தான் இப்போது நாம் மேற்கொள்ளப் போகும் சிலுவை பாதை பக்தி முயற்சி அமைந்துள்ளது.
சிலுவை பாதையை நாம் முற்றும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு பிலாத்துவிடம் கையளிக்கப்பட்டதிலிருந்து சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சிகளை மட்டும் தியானித்தால் போதாது. சிலுவை பாதையில் இயேசுப்பட்ட பாடுகளுக்கும் அவரது வீர மரணத்திற்கும் ஒரு பின்னணி உண்டு. அவரது பொதுவாழ்வை சிந்திக்காமல் ஆய்ந்து உணராமல் பாடுகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதேபோல் அவரது உயிர்ப்புக்கு பின் நடந்தவைகளை மனதில் அசை போடாமல் நமது வாழ்க்கை பாதையையும் நாம் சரிவர தெரிந்து கொள்ள முடியாது.
கடவுளை நாம் எட்ட வைத்தால் அவர் கண்ணுக்கு புலப்படாத வெறும் வழிபாட்டு பொருள். அதே கடவுளை கிட்ட வைத்தால், நம்முள் வைத்தால் அவர் நம்மில் கலந்து உறவாடும் வாழ்வு பொருள். இந்த அனுபவத்தில் ஊறியதால் வேரூன்றியதால் தான் புனித சின்னப்பர் கூறுகிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று. எனவே இதோ நான் உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைமகன் இயேசுவின் வாழ்வோடு சேர்ந்து நாமும் சிலுவை பாதையில் நடப்போம்.
நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது, வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேதியின் வரலாறது. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை.
வார்த்தை மனு உருவெடுத்த இறைமகன் இயேசு இதோ நாசரேத்தூரில் ஓய்வு நாளன்று செவக்கூடத்திற்கு வருகிறார். அவரிடம் இசையாசு எழுதிய இறைவாக்குகளின் ஏட்டுச் சுருளை கொடுக்கின்றனர்.
ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
ஸ்நாபக அருளப்பரின் கரங்களால் ஞான நீராட்டு பெற்று 40 நாட்கள் கடுந்தவம் புரிந்து தமது பணிவாழ்வை துவக்கிய இயேசு தமது லட்சியத்தை தீர்க்கமாக எடுத்துரைத்தார். இயேசு படித்த வார்த்தைகள் அவரது கொள்கை அறிவிப்பாக அமைந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் சகோதரத்துவம் கொண்டு வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். அத்தகைய புதிய சமுதாயம் அவரது கனவு. அந்த கனவை நனவாக்குவதே அவரது பணிவாழ்வு. சரிந்த சமுதாயத்தை சிதைந்த மனிதனை நிலைநிறுத்தும் லட்சிய பயணத்தில் முழு மனிதனாக ஈடுபட்ட இயேசுவோடு நாமும் பயணம் செல்வோம்.
ஏப்பா, நம்ம போதகர் இயேசு நம்ம கப்பர்நகம் ஊருக்கு வந்திருக்கிறாராமே.
தம்பி, 2 நாளாவே இங்கதான் இருக்காரு. இப்ப கூட இங்க நம்ம ஜபக்கூடத்துக்கு வந்து போதிக்க போறாரு.
அவரு நாசரேத்தூர்ல போதிச்சப்ப கேட்டிருக்கிறேன், நம்ம மறை நூல் அறிஞர்கள் போல இல்ல, ஒரு அதிகாரத்தோட போதிக்கிறாரு.
சரிப்பாங்கப்பா.
எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்கள்? எங்களை தொலைக்க வந்தீரோ? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளின் பரிசுத்து.
பேசாதே, இவனை விட்டு போ.
அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கே.
அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை எடுக்கிறார், அதுகளும் கீழ்ப்படியுதே.
சாமான்யமான ஆள் இல்லப்பா இவரு.
எங்க எங்க நம்ம இயேசுவை காணோம்? இந்த கருக்கல் நேரத்துல எங்க போனாரு?
அதோ அங்க பாருங்க, தனிமையில செவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
போதகரே, எல்லாரும் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க.
நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், அங்கும் நான் தூது அறிவிக்க வேண்டும். இதற்காகவே வந்திருக்கிறேன்.
வாங்க வாங்க, அவர் கூடவே போவோம்.
பொழுது போய் பொழுது வந்தா அந்த சனங்களை சமாளிக்கிறதே பெருசா இருக்கு. இவரும் பாவம் ஓய்வு ஒளிவு இல்லாம ஊர் ஊரா போறாரு.
பின்ன என்னங்க, தேடி வர்றவங்களை தடுக்க அவருக்கு எப்படி மனசு வரும்? ஒரே இடத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது.
நோயாளிங்க, பேய் பிடிச்சவங்க, அவர் ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரான்னு கேட்க வரவங்க. அடேங்கப்பா,
கொஞ்சம் இருங்க. யார் அது? யார் அங்க புதருக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது?
இயேசுவே, போதகரே.
ஐயா, தொழு நோயாளி.
அந்த நோயாளியை என்னிடம் வரவிடுங்கள்.
ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும்.
அருவறுப்பான மனுஷன் அவன் மேல கைய வச்சு தொடுறாரு.
மகனே, விரும்புகிறேன், குணமாக.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி.
வரப்போறமா பார்த்து நடந்து வாங்க.
இந்த வருஷம் கோதுமை விளைச்சல் அமோகமா இருக்கும் போல இருக்க. மணிகளை பாத்தீங்களா? தலை தலான்னு பக்குவமான விளைச்சல்.
விளைச்சலை பத்தியும் வயலை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இயேசு முன்னாடி போறாரு, சீக்கிரம் நடங்க.
ஆமா, இந்த பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா இயேசுகிட்ட போறாங்களே.
போதகரே, பாரும், ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உன் சீடர்கள் ஏன் செய்கிறார்கள்?
ஒண்ணு இல்ல போதகரே, வரப்போறமா கதர் முத்தி தலதெல்லாம் வாயில போட்டோம்.
இன்று ஓய்வு நாள்.
பரிசேயரே, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் ஒருபோதும் வாசித்தது இல்லையோ? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது அவர் கடவுளின் இல்லத்தில் நுழைந்து குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத காணிக்கை அப்பங்களை தாம் உண்டதுமன்றி கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரே. ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அன்று. வாருங்கள் செல்வோம்.
என்ன திமுறா பேசுறான் பாத்தீங்களா?
அன்னைக்கு அப்படித்தான், ஓய்வு நாள்ல சூம்பிய கைய குணமாக்கலாம். இப்படி செய்யலாமான்னு கேட்டதுக்கு, ஓய்வு நாள்ல எது செய்யறது முறை? நன்மை செய்யறதா, தீமை செய்யறதா, உயிரை காக்கறதா, அழிக்கிறதான்னு பரிசேயர்களாகிய நம்மைய எதிர்த்து கேள்வி கேட்கறான்.
இத பாருங்க, இவனை இப்படியே விட்டு வச்சா ஆபத்து. எப்படியாவது இவனை தொலைச்சாகணும். ஆமா,
புதிய சமுதாயம் அலர வேண்டும் என்றால் மக்களிடம் நாம் ஈடுபட வேண்டும். வெறும் சம்பிரதாயமாக விளங்கும் பழைய போக்குகள் மாற வேண்டும். ஆனால் சமத்துவம், சகோதரத்துவம் அலர வேண்டும் என்றால் தடைகள் எழும், சுயநலவாதிகளின் எதிர்ப்புகள் வளரும். எதிர்ப்புகளுக்கு இயேசு அஞ்சவில்லை, மக்களிடம் நெருங்கி சென்றார்.
கலிலேயாவில் இருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் செய்ததெல்லாம் கேள்வியுற்று யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கறை பகுதி, தீர்சிதோன் வட்டாரம் ஆகிய இடங்களிலிருந்தும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர்.
போதகரே, உங்க தாயும் சகோதரரும் உங்களை தேடி வந்திருக்காங்க, வெளியே தான் இருக்காங்க.
என் தாயும் சகோதரரும் யார்? இதோ என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்களே, இவர்களே என் தாயும் சகோதரரும். கடவுளின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆனவன்.
அற்புதமான வார்த்தை. மக்களுக்காக பணிவாழ்வுக்காக ஒருத்தர் தன்னையே அர்ப்பணிச்சுட்டார். இரவேது பகலேது சொந்தம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. மக்கள் சக்தியோட ஐக்கியம் ஆயிட்டார்.
12 வருஷமா பெரும்பாட்டு நோயால கஷ்டப்படுறேன். இயேசுவால என்ன நிச்சயம் குணமாக்க முடியும். ஆனா அவரை சுத்தி கூட்டம் அலம் போகுதே. எப்படியாவது அவர்கிட்ட போய் அவரது ஆடையாவது தொட்டா போதும், நான் நிச்சயமா குணமாயிடுவேன்.
ஏன் இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளுறீங்க? போதவர் உங்க கூட தானே வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் விலகி வாங்க, சொன்னா கேளுங்க. நகருப்பா பாருமா, ஏன் இப்படி முண்டி அடிச்சுட்டு வர? பின்னால போமா, சொன்னா கேளுமா.
போதகரே, நான் ஜெபக்கூட தலைவன் யாயின். என் ஒரே மகள் சாக கிடக்கிறார். நீர் வந்து உமது கைகளை அவள் மீது வையும், அவள் குணமாகி பிழைத்துக் கொள்வார். ஐயா,
என் நாடையை தொட்டதியா?
போதகரே, கூட்டம் நெருக்கிக்கிட்டு வருது. யார் தொட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதுக்குதான் சொல்றது நகர்ந்து வாங்கன்னு கேக்குறாருல்ல. யார் ஆடையை தொட்டது? யாருப்பா? யாரு?
ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் தான் தொட்டேன். கூட்டம் அதிகமா இருந்ததுனால பின்னால வந்து தொட்டேன். 12 வருஷமா இருந்த நோய் உங்க ஆடப்பட்டதும் மறைஞ்சிருச்சுங்க. அந்த நம்பிக்கையில தான் தொட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாய்ப்போ, நோய் நீங்கி நலமாயிரு.
போதகரே, போதகரே, என் மகள்.
ஐயா, உங்க பொண்ணு செத்துருச்சுங்க. போதகரை நீ ஏன் தொந்தரவு பண்றீங்க?
யாயீர், அஞ்சாதே, விசுவாசத்தோடு மட்டும் இரு. ராயப்பா, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவரும் என்னோடு வாருங்கள்.
ஏன் இந்த சந்தடி? ஏன் இந்த அழுகை? சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள்.
எங்களுக்கு தெரியாதாக்கும். இது என்ன விளையாட்டு பேச்சாளராக இருக்கு?
எல்லோரும் சற்று வெளியே செல்லுங்கள். யாயீர், சிறுமி எங்கே இருக்கிறாள்? வாருங்கள்.
சிறுமியே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரம்மா, எழுந்திரம்மா, எழுந்திரு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. முதலில் அவளுக்கு உணவு கொடுங்கள். பாருங்கள் செல்வம்.
போதகர் நேற்று ராத்திரி கூட சரியா தூங்கல,
இன்னைக்கு மதியானமும் சாப்பிடல.
போதகரே, நாம தனிமையான இடத்துக்கு ஒதுக்கமா போவோம். கொஞ்சம் இழைப்பாருங்களேன். வாங்க, படகு தயாரா இருக்கு, அக்கறைக்கு போவோம்.
அட கன்றாவியே, இந்த சனங்களை பாருப்பா, எப்படியோ மொப்ப பிடிச்சு நமக்கு முன்னால கரையில வந்து நிக்கிறாங்க. அவங்க கூட்டம் பத்தாதுன்னு உள்ளூர் கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க.
ஆயனில்லா ஆடுகள் போல் இந்த கூட்டம் நிற்கிறது. வாருங்கள், அவர்களோடு பேசுவோம்.
டேங்க அப்பா, ஒரு 5000 தலைக்கு மேல இருக்கும் போல எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க.
வானத்தூதர் அனைவரும் புடைசூட மனுமகன் தம் மாட்சிமையில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில் எல்லா இனத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இடையன் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல அவர்களை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறிகளை தம் வலப்பக்கமும் வெள்ளாடுகளை இடப்பக்கமும் நிறுத்துவார். பின்னர் அரசர் தம் வலப்பக்கம் உள்ளோரை நோக்கி, பாருங்கள், என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஏனெனில் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாயிருக்க கண்டு உணவு கொடுத்தோம், தாகமாயிருக்க கண்டு குடிக்க கொடுத்தோம், எப்பொழுது நீர் அந்நியனாயிருக்க கண்டு வரவேற்றோம், ஆடையின்றி இருக்க கண்டு உடுத்தினோம், எப்பொழுது நீர் நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு பார்க்க வந்தோம் என்பார்கள். அதற்கு அரசர் அவர்களிடம் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள்.
போதகரே, திருச்சட்டத்தின் பெரிய கட்டளை எது?
உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக. இதுவே எல்லாவற்றிலும் பெரிய முதன்மையான கட்டளை. இரண்டாவது இதையொத்ததே, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக. திருச்சட்டம் முழுவதற்கும் இறை வாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளும் அச்சாணி போன்றவை.
போதகர் இப்பதான் வந்து உட்கார்ந்திருக்காரு, அதுக்குள்ள இந்த பொடிசுகள் எல்லாம் தூக்கிட்டு போங்க, புள்ளைகளா ஓடுங்க ஓடுங்க.
குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம். ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகையோரதே. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுளின் அரசை குழந்தை போல ஏற்றுக்கொள்ளாத எவனும் அதனுள் நுழையவே முடியாது. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்வான்.
பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று தம் வாழ்வின் லட்சியத்தை தனது போதனைகளிலும் செயல்களிலும் முழுமையாக காட்டி வாழ்ந்தார் இயேசு. தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய போது ராயப்பரிடம், இத்தகைய பணிவாழ்வில் ஈடுபடாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்று தெளிவாக சுட்டிக்காட்டினார். பணிவாழ்வு தன்னையே பகிர்ந்தளிக்கும் பெருவாழ்வு என்பதன் நினைவாக தன் திரு உடலையும் குருதியையும் திருவருட் சாதனமாக பகிர்ந்தளித்தார்.
இயேசு பசி தாகம் கொள்ளும் சாதாரண மனிதனாக இருந்தார். சிறுவர்களையும் ஈர்க்கும் அளவுக்கு சிறப்பான மனிதனாக காட்சியளித்தார். இறைத்தன்மை நிறைந்திருந்ததால் தான் முழுமையான மனிதனாக வாழ்ந்தார். முழுமையான மனிதனே இறைவனின் மகிமை. லட்சியத்தோடு செயல்படும் போது எதிர்ப்புகள் வருகின்றன, எதிரிகள் ஒன்று சேர்கின்றனர். மதத்தலைவர்கள், குலத்தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயேசுவை அழிக்க திட்டமிடுகின்றனர். மக்களோடு இணைந்து பிறர் நலன் ஒன்றே குறிக்கோளாக பேசி செயல்படும் வாழ்வின் விளைவுகள் இதோ.
போகுது ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.
நீங்கள் கள்ளனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து போதித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லை.
இவன் கடவுளுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளில் மீண்டும் கட்ட என்னால் முடியும் என்றான்.
உயிருள்ள கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னை கேட்கிறேன். நீ கடவுளின் மகனான மெசியாவோ?
நீரே சொன்னீர். மேலும் மனுமகன் வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் மீது வருவதை நீங்கள் இனி காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இவன் சொல்வது தேவன் நிந்தனை. நமக்கு இன்னும் சாட்சிகள் இதற்கு. உங்கள் கருத்து என்ன?
இவன் சாவுக்குரியவன், இவன் சாவுக்குரியவன்.
அழுத்தை முழுமுடி விழுந்த போது
யூதரின் அரசே வாழ்க!
இயேசு முழுமுடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் பிலாத்துவின் முன் அழைத்து வரப்படுகிறார்.
இதோ மனிதன். நானும் இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. இவன் இரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன்.
இதோ மனிதன் என்று பிலாத்து சொன்னபோது தன் முன் நின்ற இயேசுவில் உண்மையான ஒரு மனிதனை இனம் கண்டு கொண்டான் பிலாத்து. இயேசு அப்போதிருந்த நிலை என்ன? முட்கள் தைத்ததால் முகம் குருதியில் தோய, கசையடியின் வேதனை உடலை வருத்த, உறக்கமின்றி பசியோடு மொத்தத்தில் சிதைக்கப்பட்ட மனித வர்க்கத்தின் சாயலாக நின்றார் இயேசு. ஆம், சிதைந்த சமுதாயத்தில்தான் நாம் இன்று இயேசு மனிதனை இனம் கண்டுகொள்ளுகிறோம். அந்த சமுதாயத்தை தூக்கி நிலைநிறுத்த வந்தவர்தானே இயேசு. அடுத்ததாக, நீதி என்ன என்பது தெளிவாக தெரிந்தும் பிலாத்து கைகளை கழுவி நழுவுகிறான். நம் கண்முன்னே அநீதங்கள் தாண்டவமாடும் போது நாமும் அவனைப் போல் மௌனிகளாகிறோம். அடுத்த சிந்தனை, இயேசுவின் வாழ்வில் மக்கள் சக்தி இரு வழிகளில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரத்துவமும் சமத்துவமும் மலர அன்பு பணிபுரிந்த இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் குருத்து ஞாயிறன்று சென்ற திசை வேறு. இன்று மத தலைவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் தூண்டிவிடப்பட்டு திசை மாறி தீர்ப்பிடும் சக்தியாக மாறுகின்றனர். மக்கள் சக்தியின் ஆற்றல் எதையும் சாதிக்கலாம். ருமேனிய மக்களின் எழுச்சி இதற்கொரு சாட்சி.
அன்பு இயேசுவே, பணிவாழ்வு பழிவாழ்வு, துன்பங்கள் என்ற சிலுவையை சுமக்காமல் பழிவாழ்வு இல்லை என்பதை மனதில் கொண்டு உம்மை போல் சகோதரத்துவம் சமத்துவம் வழியே பிறக்கும் புதிய சமுதாயத்திற்கு சான்று பகரும் மக்களாக வாழும் வரம் தாரும். எத்தனை வெளிசக்திகள் எங்களை தூண்டிவிட்டாலும் நீதிக்கும் உண்மைக்கும் சாட்சியம் சொல்பவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுக்கின்றோம். பசி பட்டினி நோய் சிறை தனிமை என்ற தளைகளால் சிதைந்து கிடக்கும் மனிதர்களை தேடிச் சென்று இதோ மனிதன் என அவர்களை இனம் கண்டு சிதைந்ததை சீர்தூக்கி நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு உம்மோடு எங்கள் சிலுவையை சுமக்கும் அருள் தாரும் இயேசுவே. ஆமென்.
மௌன மொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ?
மௌன மொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ?
அன்பு வாழ்வை தேடுவோம், நீதி உண்மை பேசுவோம்,
பணிகள் வளர்ந்திடுமே, புவியில் மனிதம் நிலைத்திடுமே.
பணிகள் வளர்ந்திடுமே, புவியில் மனிதம் நிலைத்திடுமே.
இரண்டாம் ஸ்தலம், இயேசு சிலுவை சுமக்கிறார்.
சமத்துவ சமுதாயத்திற்காக போராடியதின் விளைவாக சிலுவையை இயேசுவின் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் இயேசு அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். புதிய சமுதாயம் படைக்கும் பணியின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தார். அதனால்தான் தமது பாடுகளை பற்றி முன்னறிவித்து வந்தார். இயேசு சிலுவையை அன்போடு ஏற்று அரவணைக்கிறார். ஒரு லட்சியவாதிக்கு மட்டும்தான் சிலுவையை விரும்பி சுமப்பதில் உள்ள சுகம் தெரியும். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் உள்ள தன் மக்களின் நலனுக்காக 27 ஆண்டுகாலம் சிறைவாசம் செய்யவில்லையா? இயேசு இன்று நம்மிடம் கூறுகிறார், என்னோடு இணைந்து நீயும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று கூறிக்கொள்கிறாயே, அப்படியானால் எனது லட்சிய பணியில் ஈடுபட்டு சிலுவையை விரும்பி ஏற்காவிட்டால், அதை சுமந்து என் பின் வராவிட்டால் உனக்கு என்னோடு பங்கில்லை. எளிய மனத்தோர், துயருருவோர், சாந்தமுள்ளோர், நீதியின் பால் பசிதாகமுள்ளோர், இரக்கமுடையோர், தூய உள்ளத்தோர், சமாதானம் செய்வோர், நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர், இவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஏனெனில் இவர்கள் இயேசுவோடு இணைந்து மாற்றுச் சமுதாய பணியில் ஈடுபட்டவர்கள். அதனால் சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள்.
சிலுவையை அன்போடு அரவணைத்த இயேசுவே, உமது பின்னால் வரவேண்டும் என்ற ஆர்வம் எங்கள் மனதின் அடித்தளத்தில் இருந்தாலும் சிலுவையை சுமக்காமல் உமது துன்பத்தின் பார்வையாளர்களாக உம்மை தொடர வேண்டுமென்றே ஆசைப்படுகின்றோம். சிலுவை சுமையாக தெரிவதால் ஒரு ஏளன சின்னமாக பிறரால் கருதப்படுமே என்ற பயம் இருப்பதால் சிலுவையை ஓரம் கட்டிவிட்டு உம்மை தொடர்வதாக மாயையான எண்ணத்தில் வாழ்கிறோம். சிலுவையை சுமக்காவிட்டால் உம்மோடு எங்களுக்கு பங்கில்லை என்பதை உணரச் செய்தருளும். தலைவனாக நீர் முன் செல்லும்போது உமது நிழலில் பாரம் உணராமல் பயணம் செல்வோம் என்ற தெளிவை தாரும். உம்மோடு இணைந்து பயணம் செல்லும் வரத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ?
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ?
நடந்திடுவோம் நமது இறைவன் பின் செல்வோம்.
சுமந்து நடந்திடுவோம் நமது இறைவன் பின் செல்வோம்.
சிலுவை பாதையில் இயேசு மூன்று முறை கீழே விழுகிறார் என்று அறிவோம். இந்த மூன்று ஸ்தலங்களையும் சற்று வித்தியாசமான முறையில் நாம் தியானிப்போம். இயேசு தமது பொது வாழ்வை துவங்கும் முன் அலகையால் சோதிக்கப்படுமாறு பாலைவனத்திற்கு ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு 40 பகலும் 40 இரவும் இருந்தார். அப்போது மும்முறை அவரை சாத்தான் சோதித்ததாக நற்செய்தி கூறுகிறது. இந்த மூன்று ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு சோதனை பற்றியும் நாம் சிந்திப்போம்.
மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதன்முறை கீழே விழுகிறார்.
நாற்பது நாட்களாக நீர் அன்ன ஆகாரமின்றி பசியோடு இருக்கிறீர். நீர் கடவுளின் மகனானால் இந்த கற்கை அப்பமாகும்படி கட்டளையிடும் பார்ப்போம்.
மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயில் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான்.
இது இயேசுவின் லட்சிய வாழ்வுக்கு வந்த சோதனை. தந்தையின் விருப்பப்படி லட்சியத்தை நிறைவேற்ற இயேசு முறியடித்த சோதனை. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு பந்தி படைத்தவர் 1 கல்லை அப்பமாக மாற்ற முடியாதா? ஆனால் இயேசு அதை செய்ய மாட்டார். ஏன்? எதையும் தன்னலத்திற்காக செய்யவே மாட்டார். பிறருடைய பசி நீக்குவார், பிறருக்காக தன்னையே அப்பமாக்குவார். இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல். இதை வாங்கி பருகுங்கள், இது என் இரத்தம். இன்றைய உலகை ஆட்டிப்படைக்கும் முப்பெரும் சக்திகளில் ஒன்று பொருளாதாரம். தனக்கு மட்டும் பொருள் தேடுவது என்பது இன்றைய மனிதனின் ஒரு பெரிய சோதனை. பொருளையே தன் வாழ்வின் ஆதாரமாக்கி அதை கடவுளாக்குகிறான் மனிதன். இயேசுவின் பார்வையில் பொருள் பற்றிக் கொள்ள அல்ல, அது பிறரோடு பகிர்ந்து வாழ. புதிய சமுதாயம் அலர பகிர்ந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு தேவை.
செல்வச் செருக்கால் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி தானியங்களை குவித்த செல்வந்தன் மனமே அமைதியாக இளைப்பாறு என்று சொன்னபோது, மூடனே இன்று இரவே உன் உயிரை எடுக்கப் போகின்றார்கள் என்று ஓமை கூறிய இயேசுவே, பொருள் ஒன்றையே ஆதாரமாக்கி கடவுளாக எண்ணி பகிர்ந்தளிக்கும் தெய்வீக மனப்பான்மையை மறந்து வாழும் எங்களை மன்னித்தருளும். எங்களிடம் உள்ளதை இல்லாதவர்க்கு பகிர்ந்தளிக்கவும், பொருள் ஈட்டும் வேளைகளில் உடன் உழைப்போரின் நலனில் அக்கறை கொள்ளவும், பகிர்வதன் மூலம் புதிய சமுதாயம் உருவாக்கவும் எங்களிடம் மன உறுதியையும் அன்பு உணர்வையும் வளர்த்தருளும் ஆண்டவரே. ஆமென்.
மண்ணில் சேர்ப்பது அழிந்திடும், விண்ணில் சேர்ப்பது நிலைத்திடும்.
பற்றி வாழ்வதிலா இல்லை பகிர்ந்து மகிழ்வதிலா?
பற்றி வாழ்வதிலா இல்லை பகிர்ந்து மகிழ்வதிலா?
நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார்.
சந்திப்பு நிகழுதம்மா.
சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா.
உடல் தளர்ந்த நிலையில் சக்தி கொடுக்கும் நிகழ்வு இயேசு தன் அன்னையை சந்தித்தது. அன்னை மரியாள் அவநம்பிக்கையை விரட்டி அடிக்கும் நம்பிக்கை, மன வலிமை தரும் ஊற்று அவள். கருவிலே இயேசுவை தாங்கியிருந்த போதே இறையரசின் புரட்சி கீதம் இசைத்த தாயல்லவா மரியாள். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார், வலியோரை அரியணையிலிருந்து அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். சாதாரணமாக நாம் துன்புறும் நேரங்களில் நம் தாய் அருகிருக்கும் போது ஆறுதல் அடைகின்றோம். மரியாள் தன் மகன் லட்சிய பயணத்தை தொடர புதிய சக்தியாகிறாள்.
இயேசுவே, அன்று நாசரேத்தூரில் ஜெபக்கூடத்தில் நீர் அறிவித்த உம் வாழ்வின் கொள்கை அறிவிப்பும், உமது அன்னை உம்மை கருவில் சுமந்து எலிசபெத்தை சந்தித்த போது இசைத்த புகழ்ச்சி பாடலும் உங்கள் இருவரின் லட்சிய கனவுகளை எங்கள் கண்முன் நிறுத்துகிறது. உம்மோடு சிலுவை பாதையில் இப்போது பயணம் செல்லும் நாங்களும் அன்னையை சந்திக்கின்றோம். உலகில் உண்மை, அன்பு, நீதி, சகோதரத்துவம், சமத்துவம் வளர அதற்கு நாங்கள் பணிபுரிய அன்னையின் சந்திப்பில் ஆற்றல் பிறக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
சோர்ந்து போகும் வேளையில் ஆற்றல் தருவாள் அன்னையே,
அவளின் அரவணைப்பில் மலரும் மகனின் உறவுகளே,
ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார்.
இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது வயலிலிருந்து வந்து கொண்டிருந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவனை படை வீரர்கள் பிடித்து நிறுத்துகிறார்கள். அவன் மீது இயேசுவின் சிலுவையை வைத்து இயேசு முன்னால் நடந்து போக பின்னால் அவனை நடக்க வைக்கிறார்கள். இயேசுவின் சிலுவையை சுமப்பதில் சீமோன் உதவி செய்கிறார். லட்சிய பாதையில் பயணம் செய்யும் நேரங்களில் முன்பின் தெரியாதவர்களும் அந்த பாதையில் உதவலாம். அவர்களை எப்போது நாம் கண்டுகொள்ள முடியும்? லட்சிய ஈடுபாட்டில், பணி வாழ்வில், சமத்துவம் சகோதரத்துவம் தடைக்க உழைக்கும் வேளைகளில்தான் பல சீமோன்களை நாம் இனம் காண முடியும்.
அன்பு ஆண்டவரே, உமது மீட்பு பணி வாழ்வு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் முடிந்துவிடவில்லை. இன்றும் உலக முடியும் வரை எங்களோடு உடனிருந்து எங்கள் வழியாக தொடர்ந்து பணி செய்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்களது சின்னம் சிறிய சமுதாயத்தில், அது வீடாக இருக்கலாம், பணிபுரியும் இடமாக இருக்கலாம், வீதியாக இருக்கலாம், அந்த சிறிய வட்டத்திற்குள் வலிமை இழந்தோருக்கு உதவும் மனிதனாக, சுமையை உடன் தாங்கும் உள்ளம் படைத்தவனாக வாழ உறுதி கொடுத்தருளும். பல நீர்த்துளிகள் சேர்ந்துதான் கடலாகிறது. மாபெரும் கடலாகிய உமது பணியில் ஒரு நீர்த்துளியாக எங்கள் ஒவ்வொருவரது பணிவாழ்வையும் சேர்த்தருளும். ஆமென்.
கலங்கிடுமோ,
பதவி செய்திடுவோம், மனிதன் உயர வாழ்ந்திடுவோம்.
ஆறாம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள்.
பெண்களுக்கு இயற்கையிலேயே இரக்க குணம், அன்பு போன்ற பண்புகள் அதிகம். இதை பெண்ணின் சிறப்புத்தன்மை என்று கூறலாம். ஆண்களும் அஞ்சும் சில வேளைகளில் பெண்களிடம் வீரம் பிறக்கும், துணிவு துளிர்க்கும். இந்த அடிப்படையில்தான் அவ்வளவு கூட்டத்தின் நடுவே வெரோனிகா துணிவுடன் சென்று இரத்தக் களரியாக இருந்த இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இயேசு தன் முக உருவை பரிசாக துகிலில் தருகிறார். சிதையுண்ட மனிதத்தின் உருவமே அந்த துணியில் தெரிகிறது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் பரிசு. நீ சென்று இந்த சிதைந்த சமுதாயத்தை சீர்படுத்து, செம்மையாக்கு. பணி வாழ்வில் என்னோடு நீயும் சேர்ந்து பயணம் செய் என்று இயேசு அழைக்கிறார்.
அன்பு இயேசுவே, எங்களிடம் சுயநல வேள்விகளால் சூம்பிக் கிடக்கும் இரக்கம், அன்பு ஆகிய பெண் தன்மைகள் வளர்ந்திட அருள் புரியும். இந்த பண்புகள் வளரும்போதுதான் சிதைந்த மனிதத்தை நிறைவாக்கும் பணியில் முழுமையாக துணிவோடு ஈடுபட முடியும் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். பசி, பிணி, அநீதி இவைகளின் மீது படர்ந்திருப்பது நீர் வெரோனிகாவுக்கு கொடுத்த உம் சிதைந்த முக உருவை தாங்கிய துகிலே. இதை மனதில் கொண்டு மக்களுக்கு பணிபுரியும் மனப்பக்குவம் வளர உதவியருளும் ஆண்டவரே. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ.
ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாவது முறையாக கீழே விழுகிறார்.
இயேசுவே, வாரும் என்னோடு. பார்த்தீரா, கோவிலின் உச்சியில் இருக்கிறோம். நீர் கடவுளின் மகனானால் கீழே குதிய முடியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள்.
உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே எனவும் எழுதியிருக்கிறது. நம்மை ஆட்டி படைக்கும் மற்றொரு பெரிய சக்தி சுய கௌரவம், சமூக அந்தஸ்து. நான் சகலகலா வல்லவன், என்னால் ஆகாததா நான் நினைத்தால். இந்த வார்த்தைகள் அந்தஸ்தின் குழந்தைகள். கௌரவத்திற்காக எதையும், ஏன் கொலையும் செய்ய அஞ்சமாட்டான் மனிதன். ஆனால் இயேசுவை பாருங்கள். அந்தஸ்தில் அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. அன்று சாத்தான் கீழே குதி என்ற போதும் சரி, சிறுவையிலிருந்து இறங்கி வா என்று பரிசேயர்கள் கொக்கரித்த போதும் சரி, இயேசு என்ன செய்தார்? தன் தந்தையின் விருப்பத்தில் வேரூன்றி நின்று லட்சிய வாழ்வை தூக்கி நிறுத்தினார்.
இயேசுவே, போலி கௌரவ மனப்பான்மையை வளர்த்து உண்மையான தாழ்ச்சியை விட்டுக் கொடுக்கும் பண்பை மறந்து வீழ்ந்து கிடக்கின்றோம். அந்தஸ்திற்காக வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, பகைமை உணர்வை வளர்த்து அன்பை மறந்து வீழ்ந்து கிடக்கின்றோம். விழுந்து கிடக்கும் நாங்கள் எழுந்து எங்கள் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு வாழ அருள்தாரும் சுவாமி. ஆமென்.
மௌன மொழி பேசும் மனதின் மயக்கம்.
மனதின் மமதை மறைந்திட நமது நிலையை உணருவோம்.
வானில் பறந்தாலும் இந்த பூமி நமதுலகம்,
வானில் பறந்தாலும் இந்த பூமி நமதுலகம்.
எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்.
இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் போது திரளான மக்களும் அவருக்காக மாரடித்துக் கொண்டு புலம்பும் பெண்களும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி,
மகளிரே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள். பச்சை மரத்திற்கு இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ?
தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறுகிறார் தாயுமான இறைவன். கடவுளின் தாய் அன்பை தன் வாழ்வில் பிரதிபலித்த இயேசு ஏழை எளியவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவர்களுக்கு புதிய சமுதாய படைப்பில் முன்னுரிமை தருகிறார். சமுதாயம் புறந்தள்ளிய ஆண்களின் உடைமைகளாக பார்த்த பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. எனக்காக அழவேண்டாம், சிதைக்கப்படும் மனித சமுதாய குழந்தைக்காக அழுங்கள் என்று.
தாய் மறந்தாலும் எங்களை மறவாத தேவனே, எங்களது கல்லான இதயத்தை எடுத்துவிடும். சிதைந்து கிடக்கும் சமுதாயத்தின் மேல் உணர்ச்சியும் உயிர் துடிப்பும் உள்ள இதயத்தை தாரும். சிதையுண்ட மனிதனை காணும்போது எங்கள் இதயத்தில் ஈரம் கசியட்டும், விழிகளின் ஓரங்களில் கண்ணீர் அரும்பட்டும். அந்த ஒரு துளி கண்ணீர் கவலையின் சின்னமல்ல, மனிதத்தை உணர்ந்து கொண்ட உள்ளத்தின் வெளிப்பாடு என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளும் அருளை தாரும் இயேசுவே. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மனம் வேண்டாம் நமக்கு கனியும் மனம் வேண்டும்,
கல்லின் மனம் வேண்டாம் நமக்கு கனியும் மனம் வேண்டும்.
ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார்.
இயேசுவே பாத்திரா, மலை உச்சியிலிருந்து பாரும், உலக நாடுகள் எல்லாம் தெரிகின்றன, உலக அரசுகளின் வாட்சிமை எல்லாம் தெரிந்து கொண்டீரா? இப்பொழுது நீர் என்னை தண்டனைட்டு வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன்.
உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது. மற்றவர்களை அடக்கி ஆளும் அதிகார மோகம் நம்மை ஆட்டி படைக்கும் பெரிதொரு சக்தி. கட்டுண்டு கிடப்பவன்தான் மற்றவர்களை கட்டி ஆள நினைப்பான். சுதந்திரமாக இருப்பவன் அவ்வாறு செய்வதில்லை. இயேசு சுதந்திரமான இறை மனிதர். அவர் அகமும் புறமும் சுதந்திர தென்றல் வீசியது. இயேசு கூறுகிறார், புறவினத்தாரிடையே தலைவர்கள் எனப்படுவோர் அவர்களை அடக்கி ஆளுகின்றனர், அதிகாரம் காட்டுகின்றனர். உங்களுக்குள் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகின்றானோ அவன் உங்கள் பணியாளனாய் இருக்கட்டும். மனுமகன் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை அளிக்கவும் வந்தார். ஆம், இயேசுவின் சீடன் புதிய உலகை படைக்கும் பணியாளன், அதிகாரத்தை அன்பு சூழலாக்குபவன்.
இயேசுவே, உள்ளும் புறமும் விடுதலை உணர்வை நீர் பெற்றிருந்ததால் தான் சோதனைகளை வென்றீர் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த விடுதலை வாழ்வை நாங்களும் பெற்றிட உமது சீடனாக, பணியாளனாக, அன்பு செய்பவனாக, புதிய சமுதாயத்தை உருவாக்கும் கருவியாக வாழ அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென்.
பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள்.
ஆள்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். ஆடையில்லா நிலைமை மனிதனின் அவமான சின்னம். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள் என்று கூறிய இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். காய்ந்து உடம்போடு ஒட்டியிருக்கும் ஆடை பீத்து உரித்து எடுக்கப்படுகிறது. அங்கே மனித உரிமை பறிக்கப்படுகிறது, மனித மாண்பு உரியப்படுகிறது. தனிமையில் எல்லாவற்றையும் துறந்து நிற்கிறார் இயேசு. இருப்பினும் அவர் உள்ளாடையாக அணிந்திருப்பது எடுத்த லட்சியத்தில் தளராத பிடிப்பு, அன்பு, நீதி என்னும் விலை மதிக்க முடியாத ஆடை அணிகலன்கள்.
அவமானத்தின் சின்னமாக்கப்பட்ட எங்கள் அன்பு இயேசுவே, மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிராகரித்து நிந்தித்து அவனது உரிமைகளை பறிக்கும் வேளைகளிலெல்லாம் நாங்கள் உமது ஆடையை உரிக்கின்றோம் என்று உணர்ந்து கொண்டோம். மனித மாண்பு சீரழிந்த காட்சிகளை சீர் செய்து உமது மாண்பை நிலைநிறுத்துவோம். இந்த பணிவாழ்வில் ஈடுபாடு கொள்ள அன்பும் சகோதரத்துவமும் எங்கள் உள்ளத்தில் வேரூன்ற அருள் செய்யும் சுவாமி.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
நேர்வதில்லை
இழந்து வாழ்பவர்க்கு கொடுத்தால் இழக்க நேர்வதில்லை.
பதினோராம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள்.
உயிரையும் உடலையும் பிரித்தாலாவது லட்சியம் அழியும் என்று தப்பு கணக்கு போட்டனர் இயேசுவின் எதிரிகள். உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் சிலுவையில் அறையப்படுகின்றன. பணி வாழ்வின் விளைவே சிலுவை. அதில் முழுமையாக ஐக்கியமாக வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகிறது சிலுவையோடு இணைந்த இயேசுவின் காட்சி. இயேசுவோடு இணைந்து பணி வாழ்வை மேற்கொள்பவன் புனித சின்னப்பரோடு சேர்ந்து கூறுவான், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்பவன் நானல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே.
சிலுவையில் அறையப்பட்ட என் அன்பு தெய்வமே, உமது பாடுகளையும் வேதனைகளையும் நினைத்து பார்க்கும்போது ஒருவித அச்சம் என்னை ஆட்கொள்கிறது. உம்மோடு நடைபோடும் பயணத்தில் இத்தகைய துன்பங்களை சந்திக்க வேண்டுமா? ஆனால் நீரே எங்களுக்கு ஆறுதல் கூறுகின்றீர். என்னாலும் எங்களோடு நீர் கூட இருக்கின்றேன் என்று. அது போதும் ஆண்டவரே. நீர் அருகிருக்கையில் துன்பம் ஒரு பொருட்டல்ல. எந்த வேதனையும் எங்களை ஆட்கொள்ள முடியாது. எங்களிடம் ஏற்படும் அச்சத்திற்கு காரணம் உம்மை விட்டு விலகி நடைபோடுவதால் தான் இதோ உம்மிடம் நெருங்கி வந்து சிலுவையை சுமக்கின்றேன் இயேசுவே. ஆமென்.
அனுபவம் கூறிடும், துன்பச்சாகரம் சூழ்ந்திடும்,
அருகில் நடை போடும் இறைவன் நிழலில் பயமில்லை,
அருகில் நடை போடும் இறைவன் நிழலில் பயமில்லை.
பன்னிரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார்.
எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கையில் ஆவியை
முழுமையாக தன் வாழ்வை முடித்த ஒருவரால் தான் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்ல முடியும். ஆம், முழுமையாக தன் மானிட பிறவியை வாழ்ந்து காட்டிய இயேசுவே, எங்கள் வாழ்க்கை என்றுமே ஒரு தேடல், நிறைவை நோக்கி தேடல் என்பதை உணர்ந்து வாழ, அந்த நிறைவை நோக்கியே எங்கள் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்க வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ, மனித முழுமையிலே மகிமை பிறந்ததுவே, இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ, இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ.
பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசுவின் உடலை இறக்கி தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள்.
தாயின் அழுகுரல் கல்வாரியில் மட்டுமல்ல, தன் மகன் இயேசுவோடு சிலுவை சுமந்து லட்சியத்திற்காக உயிர்விடும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உலகமெல்லாம் எதிரொலிக்கிறது. கல்வாரியில் அன்னை மரியாளை நமது தாயாக ஏற்றுக்கொண்டோம். அந்த தாயின் லட்சிய புதல்வர்களாக வாழ்கிறோமா? மூத்த சகோதரன் இயேசுவோடு சேர்ந்து புதியதோர் உலகம் செய்ய விளைகின்றோமா?
அன்பு இயேசுவே, உமது அன்னை எங்கள் அன்னை, அவளது அன்பு பிள்ளைகளாக வாழ எங்கள் சகோதரன் உம்மோடு தினமும் சிலுவை பாதை வழிநடப்போம். ஆண்டவரே, நீர் புதிய சமயத்தை உருவாக்க வரவில்லை, புது சமுதாயம் படைக்க வாழ்வாக வழியாக வந்தீர். இன்றும் எங்களோடு துணையாக இருக்கின்றீர் என்பதை நம்புகிறோம். உடல் அழிவுற்ற போதும் லட்சியத்தின் சின்னமான சிலுவை நிமிர்ந்து நிற்கிறது. சிலுவை இனி இழிவின் சின்னமல்ல, போற்றப்படும் லட்சியமாகிறது என்பதை புரிந்து வாழ அருள் செய்யும் ஆண்டவரே. ஆமென்.
பதினான்காம் ஸ்தலம். இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள்.
அரசியல், பொருளாதாரம் போன்ற ஆதிக்க சக்திகள் உண்மைக்கு கல்லறை கட்டலாம் என்று நினைக்கின்றன. கல்லறை அது லட்சிய பயணத்தில் தற்காலிகமானதொன்று. இயேசுவின் கல்லறை நம்பிக்கையின் சின்னம். அழியாத ஒன்றை எப்படி புதைத்து வைக்க முடியும்? நிலையான ஒன்றுக்கு எவ்வாறு சமாதி கட்ட முடியும்?
ஆண்டவரே, மனிதனாக பிறந்த நாங்கள் ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் உடலை பிரிய வேண்டும் என்பதை நன்கறிவோம். தற்காலிக நிலையான கல்லறை சேர வேண்டும் என்றும் அறிவோம். ஆனால் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்ற வரவேற்பை காண்போமா? அல்லது சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற சாபத்தை பெறுவோமா என்பது எங்கள் வாழ்வை பொறுத்தது. சிதைந்த சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிவாழ்வில் நாங்கள் என்றுமே நிலைத்து வாழ அருள் புரியும் சுவாமி. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ?
மௌனமொழி பேசும்
இறைவன் ஒருவரன்றி இங்கு எதுவும் நிலைப்பதில்லை.
இறைவன் ஒருவரன்றி இங்கு எதுவும் நிலைப்பதில்லை.
இயேசு உயிர் தெழுகிறார்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய மிகுந்த பலன் தராது. லட்சிய வாழ்வுக்கு இறப்பே கிடையாது. இறப்பும் உயிர்ப்பும் கால இடைவெளியில் நடக்கும் சம்பவங்கள் அல்ல, இறப்பே உயிர்ப்பு. மனிதத்தை நிலைநிறுத்தும் லட்சிய வாழ்வின் இறப்பு மகிமையின் உயிர்ப்பு. அது புது வாழ்வு. உயிர்ப்பின் வாழ்வு மண்ணக வாழ்வின் தொடர்நிலை, பணி வாழ்வின் தொடர்கதை. லட்சியமற்ற மனிதனின் மறைவு இறப்பு. லட்சியம் கொண்ட மனிதனின் மறைவு உயிர்ப்பு. உயிர்ப்பு.
எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் பணிவாழ்வை இவ்வுலகில் கோதுமை மணிகளாக மடியச் செய்கின்றோம். மனிதத்தை மாண்புகளை நிலைநாட்டும் உமது சிலுவை பாதையில் வழிநடந்து லட்சியம் கொண்ட மனிதனாக இம்மண்ணில் மறைகின்றோம். உமது மகிமையில் உயிர்க்க வேண்டும் என்ற நினைவுடன் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் இனி ஈடுபடும் ஆண்டவரே. ஆமென்.
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
மௌனமொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ,
லட்சியமில்லா மனிதனின் இறப்பில் நிகழும் கழிவுகள்,
கல்லறை திறந்தது, காரிருள் மறைந்தது, கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று இயேசுவின் உயிர்ப்பை மிக எளிதாக நிஜங்களில் ஒன்றாக ஏற்று நாம் பல ஆண்டுகளாக பாடி வருகின்றோம். ஆனால் அவரோடு உறவாடிய மக்களுக்கு அவருடைய இறப்பு ஒரு பெரிய கேள்விக்குறி.
உயிர் உள்ளவரை இறந்தோரிடையே தேடுவானேன்? அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார்.
வாரத்தின் முதல் நாள் அன்று இறந்த இயேசுவை காண கல்லறைக்கு சென்ற பெண்களுக்கு வானதூதன் அறிவித்த செய்தி இது. பயந்து கலங்கியவர்களாக கல்லறையிலிருந்து ஓடி வந்த பெண்கள் அப்போஸ்தலர்களிடம் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் கூறிய போது பெண்கள் கூறியது வெறும் பிதற்றலாக தோன்றியதால் அவர்கள் நம்பவில்லை என்று லூக்காஸ் எழுதுகிறார். அன்றே இரண்டு சீடர்கள் எருசலேமில் இருந்து 7 கல் தொலைவில் உள்ள எம்மாவுஸ் என்ற கிராமத்திற்கு பயணமாகும் வேளையில்
அந்த மனுஷனுக்கு இருந்த பெரிய வல்லமையில கொஞ்சத்தை பயன்படுத்தி இருந்தா நம்ம எல்லாம் அடக்கி ஆண்டு அடிமைத்தனப்படுத்தும் ரோமானிய சாம்ராஜ்யத்தையும் நம்ம எல்லாம் சொண்டக்காயா நினைக்கக்கூடிய நமது மறைநூல் அறிஞர்களையும் பரிசெயர்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு தாவீதின் அரசை நிலைநிறுத்துவாருன்னு நினைச்சோம். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு.
நம்ம நம்பிக்கையிலேயே இடி விட வச்சுட்டாருப்பா. மனுஷன் செத்தாலும் இப்படியா சாகிறது? கேவா, நம்ம பின்னாடி யாரோ வர்ற மாதிரி தெரியுது.
நானும் உங்க கூட வரட்டுமா?
வாங்களேன், சேர்ந்தே போவோம்.
ஆமா, என்ன பேசிக்கிட்டு போறீங்க?
என்ன பேசிக்கிட்டு போறோமா? என்ன ஊருக்கு புதுசா? எருசலேம்ல நடந்ததை தெரியாத ஒரே ஆளு நீங்க தான் போல இருக்கு.
அப்படியா, என்ன நடந்துச்சு?
நாசரேத்தூர் இயேசு இருந்தாரே, கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பா சொல்லிலும் செயலிலும் வல்லமையுள்ள இறைவாக்கினராய் இருந்தார். ஆனா நம்ம தலைமை குருக்களும் தலைவர்களும் சேர்ந்து அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்து சிலுவையில் அரைஞ்சி அவரை கொலை செஞ்சிட்டாங்க.
நாங்கெல்லாம் இவரு தான் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொண்டு வருவார்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அவர் கொலை செய்யப்பட்டு இன்னையோட 3 நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில சில பெண்கள் கல்லறைக்கு போய் இயேசு உயிரோட இருக்கிறான்னு பெதத்துனாங்க. அவ்வளவுதான், இனிமே இத பத்தி பேசி என்ன பலன்?
ஏப்பா, கப்பலே கவுந்து போன மாதிரி பேசுறீங்களே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எருசலேம்ல நடந்த சம்பவங்களை குறுகிய கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டீங்க. இந்த சம்பவங்களுக்கு ஒரு பெரிய சரித்திர பின்னணி இருக்கு, தெரியுமா? அத புரிஞ்சுகிட்டாதான் இந்த 3 நாள் சம்பவங்களை உங்களால புரிஞ்சிக்க முடியும். சொல்றேன் கேளுங்க.
மனிதனின் மீட்பர் இப்பாடுகளை பட்டன்றோ மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி மோயீசன் முதல் இறைவாக்கினர்கள் அனைவரும் எழுதி வைத்த வாக்குகளிலிருந்து தொடங்கி தம்மை குறித்த மறைநூல் பகுதிகளுக்கெல்லாம் விளக்கம் தந்தார்.
நாம் மட்டும் என்ன, எம்மாவுஸ் என்ற சீடர்களை விட அறிவாளிகளா? நாமும் தான் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் சரித்திர தொடர்பற்று பார்த்து மரித்த இயேசுவுக்காக முதலை கண்ணீர் சிந்துகிறோம், உயிர்த்த இயேசுவுக்கு உயிரில்லா கீதங்கள் இசைக்கின்றோம். சரித்திர தொடர்பு கொண்டு பார்த்தால் நமது வாழ்க்கை எனும் எம்மாவுஸ் பாதையிலே மனித மீட்பரின் ஆவியின் உறவினிலே அவரோடு முழு மனிதனை நம்மிலேயும் சமுதாயத்திலும் உருவாக்க அன்றாடம் பாடுபடுவோம். இரவாமல் இறக்கும் அனுபவங்களை பெறுவோம். இறை சாயலில் நம்மிலும் சமுதாயத்திலும் உருவெடுத்து வளரும் முழு மனிதனின் உயிர்ப்பு அனுபவத்தையும் நாம் பெறுவோம். சரித்திர விளக்கங்களின் அடிப்படையில் இயேசு அப்பம் பிட்ட அனுபவம் எம்மாவுஸ் சீடர்களின் ஓர் உச்சக்கட்ட அனுபவம் ஆகிறது. மனித உறவுகள் மலர, மனித மாண்புகள் உயர, மனிதன் முழு விடுதலை அடைந்து இறைவனின் மகனாக உருமாற வேண்டும் என்றால் நம்மை நாமே பிறருக்கு பிட்டுக் கொடுக்க பழக வேண்டும். அதுதான் இயேசுவின் மூன்று நாள் பாஸ்கா அனுபவத்தின் சாரம். இவ்வுண்மையை சீடர்கள் உணர்ந்தவுடன் இயேசு மறைந்தார். ஆனால் உண்மை சீடர்களை ஆட்கொண்டு விட்டது. அவர்கள் இனி நம்பிக்கை இழக்க வாய்ப்பில்லை. அவ்வுண்மையை உரக்க கூற எருசலேம் நோக்கி சென்றார்கள். நாம் இயேசுவோடு உறவாடி அவரின் ஆவியின் வல்லமையினாலே நிறை உண்மையை உணர்ந்த அப்போஸ்தலர்களின் போதனையின் விளைவுதான் முதல் கிறிஸ்தவர்கள் கூட்டம். அப்பம் பிக்குதலின் மறை உண்மையை சமுதாய வாழ்வின் நிறை உண்மையாக மாற்றி சான்று பகன்றவர்கள். இந்த சான்றிலே உலகிலுள்ள எல்லா பொருட்களும் மனிதத்தின் உயர்வுக்கே என்ற உண்மையை பறைசாற்றுகின்றார்கள்.
விசுவாசிகள் அத்தனை பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் ஒருவனும் தன் உடமை எதன் மீதும் உரிமை பாராட்டவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மிகுந்த வல்லமையோடு ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியம் கூறினர். அனைவருமே மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தனர். வறுமைப்பட்ட நிலையில் அவர்களுள் ஒருவனும் இல்லை. ஏனெனில் நிலபுலம் வீடு உடையவர்கள் அவற்றை விற்று அத்தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களின் பாதத்தில் வைப்பார்கள். அவர்கள் அதை அவனவன் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுப்பார்கள்.
மனிதனை மதியா ரோமை சாம்ராஜ்யத்திலே அடக்குமுறைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த அந்த ரோமை கலாச்சாரத்திலே சேற்றிலே செந்தாமரை போல் மலர்ந்தது இயேசுவின் மீட்பு போதனையிலிருந்து மலர்ந்த கலாச்சாரம். அது வறுமையில்லா மனிதத்தை உருவாக்கும் விடுதலை கலாச்சாரம். ஏழைகள், அனாதைகள், நசுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சமுதாயத்தின் விளிம்புகளில் தள்ளப்பட்ட அனைவரும் இந்த மலரும் மனித கலாச்சாரத்தில் இடம்பெற்றார்கள், நிறைவு பெற்றார்கள். ஆனால் இயேசுவை கொலை செய்த அதே சக்திகள் இப்புதிய பாதையின் மக்களையும் தலைவர்களையும் ஒழிக்க பார்த்தது.
ராயப்பா, நீயும் உன் நண்பர்களும் எருசலேம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா ஊர்களிலும் உங்கள் போதனையை பரப்பிவிட்டீர்கள். அதோடு நாசரேத்தூர் இயேசுவின் இரத்தப்பழியையும் எங்கள் மேல் சுமத்த பார்க்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் இப்பெயரை சொல்லி போதிக்கலாது என்று கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? ஏன் இக்கட்டளையை மீறினீர்கள்?
மனிதர்களாகிய உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுவதற்கு மேலாக கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் கடுமரத்தில் ஏற்றி கொலை செய்த இயேசுவை கடவுள் தன் வல்லமையால் உயிர்ப்பித்தார். மனம் திரும்பி புதிய நெறியில் நடக்கும் மக்களுக்கு இயேசுவை தலைவராகவும் விடுதலை அளிப்பவராகவும் உயர்த்தினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். கடவுள் தமக்கு கீழ்ப்படியும் புதிய நெறி மக்களுக்கு அளிக்கும் பரிசுத்த ஆவியும் சாட்சி.
திமிர்வாதம் பிடித்தவனே, எங்கள் முன்னிலையிலேயே துணிச்சலுடன் கழுமரத்தில் இறந்த அந்த இயேசு என்பவனை எங்களுக்கும் மேலாக வைத்து பேசுகிறாயா? தலைவனாவன், உங்களுக்கு விடுதலை அளிப்பவனோ? உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் வேரோடு பூண்டோடு அழிக்கிறேன் பார். ஏய், யார் அங்கே?
அவர்களோ இயேசுவின் பெயருக்காக தாங்கள் இழிவுபடத்தக்கவர்களாய் கருதப்பட்டது பற்றி மனம் மகிழ்ந்து மன்றத்தை விட்டு வெளியேறினார்கள். தொடர்ந்து நாள்தோறும் விடாமல் கோவிலிலும் வீடுகளிலும் போதித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தனர். நாம் வாழ்வு சக்தியின் பக்கமா, சாவு சக்தியின் பக்கமா? எல் சல்வதோர் மத்திய அமெரிக்காவில் ஒரு சிறிய நாடு, கிறிஸ்தவத்தில் வேரூன்றிய நாடு. அந்நாட்டில் உள்ள ஆதிக்க வர்க்கம் அமெரிக்க ஏகாதிபத்திய உறவோடு மக்களை பொருளாதாரத்தில் கசக்கி பிழிந்தது. வாழை பயிரிடுதல் அந்நாட்டின் முக்கிய பொருளாதாரமாகும். நாட்டின் விளைநிலத்தில் இரண்டின் கீழ் மூன்று பகுதி அமெரிக்க கம்பெனிகளின் சொந்தம். அமோகமாக விளையும் வாழை வடக்கு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகி கொள்ளை லாபத்தை ஆதிக்க வர்க்கம் சம்பாதித்தது. ஆனால் வாழை தோட்டத்தில் உழைக்கும் எல் செல்வதோர் தொழிலாளியின் அன்றாட கூலி என்ன தெரியுமா? அமெரிக்காவில் விற்கும் ஒரு வாழைப்பழத்தின் விலைதான். அதாவது 4 ரூபாய். இப்பொருளாதார நெருக்கடியால் மக்கள் வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு நம்பிக்கை இழந்து தவித்த போது, வாழ்ந்தால் மனிதனாக வாழ வேண்டும், மாண்போடு வாழ வேண்டும், அதற்காக போராடுவோம் என்ற கோஷங்களுடன் இயேசுவின் நற்செய்தியில் ஈடுபட்ட திருச்சபை தலைவர்கள் மற்றும் திருச்சபை தொண்டர்கள் மக்களோடு ஈடுபட்டு மனித மாண்பு போராட்டத்தை நிகழ்த்தினார்கள். பலர் இயேசுவை போல் கொலை செய்யப்பட்டார்கள். பல குருக்களும் கன்னியரும் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டனர். ஏராளமான குண்டுகள் நீதியையும் சமத்துவத்தையும் தேடிய உள்ளங்களை துளைத்தன. பயத்தால் வாயடைத்து தங்களுக்கு பணிந்து விடுவார்கள் என்று எண்ணிய அடக்குமுறை சக்திகளுக்கு ஒரே அதிர்ச்சி. மக்கள் திரள் மன உறுதியுடன் மனித மாண்பு போராட்டத்தில் கடலென கலந்து கொண்டது.
சான் சால்வதோர் நகர் பேராயர் ரொமேரோ ஆதிக்க சக்திகளை வன்மையாக கண்டித்தார். எல் சால்வதோர் மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க அழைத்தார். உமது போக்கு மாறவில்லை என்றால் உண்மையும் கொலை செய்வோம் என்றார்கள் அரக்கர்கள். என்னை நீங்கள் கொன்றால் எல் சால்வதோர் மக்கள் வடிவில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். 1980 ஓர் நாள் திருப்பலி நிறைவேற்றும் போது மனித மாண்பை எதிர்த்த குண்டு ஒன்று அவரை துளைத்தது. விடுதலை நாயகனின் பலியிலே தனது பலியையும் கலந்தார் ஆயர் ரொமேரோ. எல் சல்வதோர் மக்களின் விடுதலை முழக்கம் மேலோங்கி ஆயர் ரொமேரோவின் உயிர்ப்பை அறிக்கை. நாம் மனித மாண்பு போராட்டத்தில் பயந்து மடிகின்றோமா, இல்லை துணிந்து உயிர்க்கின்றோமா?
தென்னாப்பிரிக்காவில் இன வெறியர்களால் மனித மாண்பு அழிக்கப்படும் போது இயேசுவாக உருவெடுத்து இன வெறி மனிதத்தை மதியாதது. மனித குலத்திற்கு இது ஒரு துரோகம். அது ஒழிந்து சமத்துவம் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்று கடந்த 27 போராடும் நெல்சன் மண்டேலா இயேசுவின் உயிர்ப்பின் சின்னம். இந்த போராட்டத்தில் அவருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் எத்தனை துன்பம், சித்திரவதை, சிறை, அத்தனையிலும் தன் மீட்பர் இயேசுவோடு தலை நிமிர்ந்து நின்றார் மனிதத்திற்காக. ஏழைகள், அநாதைகள், வயோதிகர்கள் மத்தியில் ஆர்வம் குறையாமல் கடந்த 40 அன்பு பணிபுரிந்து சமுதாயத்திலே குப்பையாக கருதப்படும் அவர்களும் மனிதர்கள், இறைச்சாயலில் உருவானவர்கள். அவர்களுக்கு பணிபுரிவது எனது அழைப்பு என்று தொண்டாற்றும் அன்னை தெரசாலும் இயேசுவின் உயிர்ப்பில் ஓர் தொனி.
இச்சிலுவை பாதையில் நடந்த நாம் சிலுவை பாதை முடிந்துவிட்டது என்று செல்வோமா, இல்லை நம் சிலுவை பாதை இயேசுவோடு நடக்கும் ஓர் தொடர் பயணம் என்போமா? துன்பங்கள் வரும், அச்சமில்லை, துணிந்து நிற்போம். உயிர்த்த இயேசுவின் ஆற்றலால் தடைகளை உடைப்போம். மனித பண்புகளில் வளர்வோம். சிதைந்து கிடக்கும் மனிதத்தை சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம். முழு மனிதன் இறைவனின் மகிமை. இம்முழு மனித வளர்ச்சிக்காக ஈடுபட்டு உழைப்பது நமது கடமை. அன்று பிலாத்து சுட்டிக்காட்டிய அந்த மனிதனில் வாழ்ந்தால் வளர்ந்தால் என்றாவது ஒரு நாள் உலகம் நம்மை சுட்டிக்காட்டும். இதோ மனிதன், 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 மனிதன்.
இரு விழிகள் மூடிய போது இதயமோ அழுதது.